الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وبعد، أعوذ بالله من الشيطان الرجيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما ولا تنهرهما وقل لهما قولا كريما. واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. ربكم أعلم بما في نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا. صدق الله العظيم. بسم الله الرحمن الرحيم. الله سبحانه وتعالى دينار عوضية قرآن الرجل لغتنا من الفريق فاكيتين لتنصيب الفريقران. الحمد لله. سورة الإسراء، சூரத்துல் இஸ்ரா. இந்த சூராவுடைய 23, 24, 25 வசனங்கள். இந்த மூன்று வசனங்களிலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடமாக நாங்கள் இதை பற்றிய சிறிய இலக்கங்களை பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுத்தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த மிக சிறந்த உபகாரம் தான் இந்த குர்ஆன் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுத்தஆலா இந்த பல இடங்களில் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறார், இந்த மாதிரி இந்த உம்மத்துக்கு செய்யப்பட்ட ரஹ்மத், அதாவது கியாம நாள் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ரஹ்மத் இந்த குர்ஆன் உண்டுண்டா. மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான அற்புதங்கள் அமைப்புகள் எல்லாம் அவர்களுடைய மரணத்தோடு அல்லது அவர்களுடைய சமூகத்தோடு முடிந்து கொள்கிறது. ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுத்தஆலா கொடுத்த கியாம நாள் வரைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் இந்த குர்ஆன் மாத்திரம்தான். அல்லாஹ்வுத்தஆலா இதனை குர்ஆன்ல கிதாபுன் முபாரக்கும், பரக்கத் செய்யப்பட்ட வேதம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றைய பாடமாக இன்ஷா அல்லாஹ் சூரா இஸ்ராவுடைய இந்த மூன்று வசனங்களையும் நாங்கள் பார்ப்போம். அன்பிற்குரிய அல்லாஹ் நிறையார்களே, இந்த மூன்று வசனங்கள் கோரி காண்பிக்கப்பட்ட இந்த மூன்று வசனங்களும் பெற்றோருக்கு ஒரு மனிதர் செய்ய வேண்டிய உபகாரத்தை பற்றி பேசு. ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோருக்கு எப்படி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்று ஆயத்துகளும் தன்னுடைய வாழ்வுல மிக அவசியமாக இருக்கும். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை தவிர உலகத்தில் பிறந்த மற்றைய அத்தனை பேரும் இந்த ஆயத்தை கொண்டு அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம்தான் தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அவர்களுக்கு அடுத்து உலகத்தில் படைக்கப்பட்ட மனித சமூகத்தில் அடுத்து படைக்கப்பட்ட அவர்களுடைய மனைவி ஹவ்வா, அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாக்குற எலும்பிலிருந்துதான் அல்லாஹ்வுத்தஆலா படைச்சிருக்கிறார். அவரோட விலா எலும்பிலிருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைச்சிருக்கிறார். எனவே ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கணவன், அவன் படைக்கப்பட்ட அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால படைக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு தந்தை கிடையாது, ஆனால் தாய் இருக்கிறார், தாய் இருக்கிறார். அவர்களும் தாய்க்கு உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள், தந்தைமார்கள் இருந்திருக்கிறார்கள். சில கட்டங்களில் அந்த தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள். சில கட்டங்களில் அந்த தாயில அல்லது தந்தையில தந்தையில ஒருவர் காப்பிராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இருந்திருக்கிற நபிமார்களே. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் கட்டாயம் நாங்கள் படித்து விளக்கி அமல் செய்யக்கூடிய ஒரு மூன்று வசனங்கள் நாங்கள் இன்று ஓடின இந்த வசனங்கள் இவர்களுடைய இலக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா சுருக்கமாக பார்ப்போம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் முதலாவது வசனம் சூரத்து அல்இஸ்ராவுடைய முதலாவது வசனம், அதாவது 23வது வசனம், முடிவு செய்திருக்கிறான் நீங்கள் உலகத்திலே அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இன்னும் பெற்றோருடன் உபகாரமாக மிக சிறந்த முறையிலே நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். மனிதனே, உம்மிடத்திலே உம்முடைய தாய் தந்தையர்கள் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் முதுமையை அடைந்திருந்தார். மனிதனே, உம்மிடத்திலே உம்முடைய தாய் தந்தையர் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் வயோதிகத்தை அடைந்துவிட்டால், முதுமையை அடைந்துவிட்டால், அவர்களுக்கு நீ சி என்ற வார்த்தையை கூட சொல்லாதே, உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லாதே, சொல்லக்கூடாது. அவர்களை நீ விரட்டவும் கூடாது, அவர்களை நீ மிரட்டவும் கூடாது. தெரியுமா, அவ்விருவருக்கும் நீர் மிகவும் கண்ணியமான மரியாதையான வார்த்தைகளை கூறுகிறார். அவர்களுக்காக கனிமுயலும் உங்களுடைய இறக்கையை தாழ்த்துவீராக. விளக்கங்களை பார்ப்போம். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே படைத்திருக்கக்கூடிய அந்த இறக்கத்தின் காரணமாக அந்த பெற்றோர்களுக்கு நீர் பணிவு எனும் உங்களுடைய அந்த இறக்கைகளை தாழ்த்துவீராக. கூறுவாயாக, அவர்களுக்காக நீர் கூறுகிறார். என்னுடைய இரண்டு பெற்றோர்களுக்கும் நீர் ரஹ்மத் செய்வாயாக, கமாரம்பயானி சமையரா, நான் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் என்னை பராமரித்து வளர்த்ததை போன்று இப்பொழுது நீர் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. மனிதர்களே, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ரகசியங்களை அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான். இந்த மூன்று காலத்தின உண்மையில் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் தௌபா செய்து மீளக்கூடியவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மூன்று ஆயத்துகளும் அன்புக்குரியவர்களே, முதலாவது விஷயம், குர்ஆன் எங்கெங்கெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி பேசுகிறாரோ பல இடங்களில் பேசியிருக்கிறார், பல இடங்களில். அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா முதலாவதாக அல்லாஹ்வைத்தான் நீங்க வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவதாக சூரத்து நிசாவுடைய வசனத்தில் இருக்கலாம், சூரத்து உம்மாவுடைய வசனத்தில் இருக்கலாம், சூரத்து உபகாரத்தை பற்றி பேசியிருக்கிறார்க்கு உபகாரம். அப்ப இது எதனை காட்டுது என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு அடுத்ததாக அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்கிறத இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லியிருக்கு. அல்லாஹ் அவனுடைய தூதர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்க வழிபட்டுட்டீங்களா, அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை உங்களோட தாய் தந்தையர்களுடைய கடமை, உங்களை பெற்று வளர்த்தவங்க இவங்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க. சுபஹான் அல்லாஹ். இந்த வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா முதலாவது அல்லாஹ் ரப்பாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அடுத்ததாக பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க என்கிறதான் சொல்லியிருக்கு. ஏன் அல்லாஹு தஆலா தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யறத அல்லாஹ்வுடைய வணக்கத்தோட சேர்த்து சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் இபாதத் செய்வதாக இருந்தால் அவனுக்கு உயிர் தேவை, அவனுக்கு உடம்பு தேவை, இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு மனிதன் பிறக்க இயலாது. நான்
முகம்மத் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால், அவர் பிறக்கிறதுக்கு அவருக்கு அவரோட உமா வாப்பா இல்லாம அவர் உலகத்தை வந்திருக்கேனுமா? வந்திருக்கேனார். அந்த உமா வாப்பா இருக்க போனத்தாலதான் ஒரு மனிதர் உலகத்துல பிறந்திருக்கிறார். நானும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களாலும் சிந்திச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய பெற்றோர்கள். எனவே ஒருவர் பள்ளிக்கு வருகிறார், பள்ளிவாசல்ல தொழுகிறார், அவருடைய உயிரை, அவருடைய உடலை, அவருடைய பொருளை தியாகம் செய்கிறார், செலவு செய்கிறார் என்றால், அவர் உலகத்தில் பிறந்து வந்ததற்கு காரணமே அவருடைய பெற்றோர்கள் தான். அவங்க எந்த உபகாரமும் செய்யல. தந்தை தந்தையாக இருந்திருக்கிறார், தாய் அந்த பிள்ளைய பெற்றத்தோடு ரெண்டு பேரும் மௌத்தாகிட்டாங்க. அந்த பெற்றெடுத்த உபகாரம் அவருடைய அவருடைய கழுத்தில் இருந்த அந்த உபகாரம் நீங்கவே மாட்டாரு. பெத்தெடுத்துட்டாங்க என்று சொன்னால், அடுத்த கணம் தாய் மௌத்தாகிட்டா தந்தையும் மௌத்தாகிட்டாலும் இவருடைய தாயும் தந்தையும் அந்த ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேருக்கும் பெத்தெடுக்கான அந்த பெற்று தன்னை பெற்றெடுத்ததற்கான உபகாரம் தர மௌத்தாமர்களுக்கும் செய்யத்தான் வேண்டும். சுபஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் காவிராக இருந்தாலும் சரி, உமா வாப்பா காவிராக இருந்தாலும், காவிர் என்கிறதே உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், காஃபிருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். காஃபிராக ஒருவர் மௌத்தாகிட்டு அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அதுக்கு முன்னால் அவர் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவரை மன்னிச்சிருவார். அவர் செய்த நன்மைகள், உலகத்தில் காஃபிராக இருக்கின்ற பொழுது அவர் செய்த நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறார். காஃபிராக இருக்க போக்கிற தர்மம் செஞ்சாரு, அது காஃபிராக இருக்க போக்கிற அவருக்கு நன்மை எழுதப்படாது. ஆனால் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தால் இருந்தாலும் அவர்களுக்கும் எப்படி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் சூரத்துல் உஸ்மான் சொல்லி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை காஃபிராக இருக்கின்ற பொழுது எப்படி அவர்களுக்கு உபகாரம் செய்தார்கள் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு பாடமாக சொல்லியிருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்த தாய் தந்தையர்கள் தான் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உபகாரம் செய்யப்படக்கூடிய மிக அருகதையானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் இப்படியாக சொல்லியிருக்கிறார். சரி, வபில் வாலிதைன் இஹ்ஸான், மனிதனே பெற்றோருடன் உபகாரமாக நடப்பாயாக. பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்றால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலையும் வபில் வாலிதைன் இஹ்ஸான் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். நீ பெற்றோர்கள் வாழ்கிறோம் என்றால் உன்னுடைய தாய் தந்தை இறந்துவிடுவது. இவர்களுடன் இஹ்ஸான் என்று சொல்வது மிக சிறந்த உபகாரத்துக்கு தான் இஹ்ஸான் என்று சொல்லுவோம். மிக அழகாக ஒருவனா ஒரு மனிதனால எந்த அளவு கச்சிதமாக அழகாக உபகாரம் செய்ய முடியுமோ அந்த அளவு மிக அழகான உபகாரத்துக்கு தான் இஹ்ஸான் என்ற வார்த்தையை சொல்லப்படும். அந்த வார்த்தையை தான் நல்ல முத்தால பெற்றோருக்கு சேர உபகாரத்துக்கு பாவிச்சிருக்கிறார். உபகாரம் செய்வது பல வகையில செய்யலாம், ஆனால் அதில் மிக உன்னால் மிக இயன்ற அளவு, மிக சிறந்த அளவு உபகாரத்தை அந்த பெற்றோருக்கு செய்வாயாக சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கிறான். ஒரு தாயும் தந்தையும் உபகாரம் செய்வதற்கு மிக தேவையுடைய ஒரு கட்டம் அந்த தாய் தந்தையர்களுடைய வாழ்க்கையில வரும். அந்த கட்டத்தை தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய 23வது வசனத்துல சொல்லி இருக்கிறார். அதாவது தாய் தந்தையர்கள் வாலிபர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உபகாரத்துடைய மகிமை தேவையில்லை, ஏனென்றால் அவங்களுடைய தேவைகள் அவர்களை பூர்த்தி செய்வார்கள். ஆனால் ஒரு உமா வாப்பா ரெண்டு பேரும் எப்ப வயசாளிகளாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு அங்கதான் உபகாரம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அதை இந்த ஆயத்தில் சொல்லி இருக்கிறான். மனிதனே பெற்றோருக்கு உபகாரம் செய், இம்மா யப்லுகன்ன இன்தல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உம்மிடத்திலே உன்னுடைய தாயும் தந்தையும் முதுமை வயோதிகம் அதனை அடைந்து விட்டால், அல்லது அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆள் முதுமை அடைகிறார் என்றார், ஒரு ஆள் மூத்தாகிறார், அடுத்தால் முதுமை அடைகிறார், அல்லது ஒரு ஆள் வயசாளியாக அல்ல நல்ல நல்ல அதாவது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், மற்றொரு வயசாளியாக மாறுகிறார், நடக்குமா இல்லையா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில 10 வருஷம் வித்தியாசம் இருக்கலாம், 20 வருடங்கள் வித்தியாசம் இருக்கலாம். ஒருவர் வயதாளியாக மாறிவிட்டார், அந்த வயோதிகம் என்கிறதே சில கட்டத்தில் 40 வயதிலும் சிலர் வயோதிகமாக இருக்கலாம், அவங்களுடைய உடல் அமைப்புகள் நோய்கள் அமைப்புகள் அவங்க அந்த 40 வயதிலேயே முடிகள் நடைத்து வயோதிகம் தடையலாம். பொதுவாக 50 வயது 60 வயது என்றாலே வயோதிகம் என்பதுதான் அடையாளம். இந்த கட்டத்தை அவர்களில் ரெண்டு பேர் அல்லது ரெண்டு பேர்களோடால் அடைந்து விட்டால் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய அஞ்சு விதமான உபகாரங்கள் இந்த மூன்று ஆயத்துகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஞ்சு உபகாரங்களையும் நீங்க செய்ய வேண்டும். அதுல சில உபகாரங்கள் இருக்குது நீங்க செய்யாமல் இருப்பதுதான் உபகாரம், இன்னும் சிலது இருக்குது நீங்க கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய உபகாரங்கள். அல்லாஹ் தஆலா அந்த அஞ்சையும் இந்த ஆயத்துல சொல்லி இருக்கிறார். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்றார், அவங்கள ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வயோதிபத்தை அடைஞ்சால் நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவர்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. உஃப் என்பது அரபு மொழியில உள்ள ஒரு வார்த்தை, இதற்கு நேரடி கருத்துகள் எதுவும் கிடையாது. இது ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அல்லது இன்னொரு ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது அவர் தன்னுடைய அந்த கோபத்தை அல்லது தன்னுடைய வெறுப்பை அல்லது தன்னுடைய அந்த டயர் தன்னுடைய தான் மிச்சம் தன்னுடைய களைப்பை வெளிப்படுத்துறதுக்கு பாவிக்கிற ஒரு வார்த்தை தான் உஃப் என்ற வார்த்தை. நாங்க சொல்ல போனா சில ஊர்களில் இன்னும் சில ஊர்களில் சிப் என்று சொல்லுவாங்க, கொடியம்மா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒன்று செய்யறாரு ஒரு விஷயம் சரியாக நடக்குது இல்லை அல்லது அவருக்கு வெறுப்பான ஒரு விஷயம் தன்னுடைய காதல் கொண்டு இருக்குது, அப்ப தன்னுடைய கோபத்தை அல்லது தன்னுடைய அந்த வெறுப்பை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை தான் இந்த உஃப் என்ற வார்த்தை. என்று சொல்லுவோம் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லுவோம். இவர்களுக்கு இந்த வார்த்தை வித்தியாசம். அந்த பெற்றோர்களாக நடக்கிற கர்மத்தை பார்த்துனே உன்னுடைய வாயால் இந்த வார்த்தையை சொல்லாதே. அன்பிற்குரியவர்களே, முதலாவது நாங்க விளங்க வேண்டியது இந்த வயோதிகம் என்கிறதுடைய நிலைமை என்ன. வயோதிகம் இருக்கிறதே உலகத்தான சூரா யாசின்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய வயோதிகத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஒரு மனிதனை வயோதிகனாக ஆக்கிவிட்டால் மனிதர்களை நாம் வயோதிகர்களாக ஆக்கினால் அவர்களுடைய படைகோலத்தில குறைவை ஏற்படுத்துகிறோம். ஒருவன் வயதாளியாக ஆக ஆக அவனை அல்லாஹுத்தால குழந்தையாக மாற்றுகிறார். நல்ல படிச்ச நல்ல புத்திசாலியாக இருந்திருப்பார், படிச்ச ஒரு டாக்டராக இன்ஜினியராக அக்கவுண்டராக அல்லது பெரிய ஒரு ப்ரொஃபஷனாக இருந்திருப்பார். ஆனா வயசு போக போக எல்லாம் மறந்துடும், அவர் சின்ன பிள்ளையாகி கொண்டு போவார். இவ்வளவு நாளும் பெரிய இடத்துல இருந்த பாப்பா உமா இப்ப மறந்து தலைக்க ஆரம்பிப்பார். வயோதிபமானால் அல்லாஹுத்தால இது அவர்களுடைய நோய் அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். ஆனால் யாருக்கு குர்ஆனுடைய பாக்கியம் இருக்குமோ, குர்ஆனோடு யார் நெருங்கிய தொடர்பு வச்சுக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் வாழ்க்கையில மறதி பேச மாட்டார்கள் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, யார் குர்ஆனோட நெருங்கின தொடர்பு வச்சுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலமும் அவர்களுடைய புத்தி தேவலிக்காது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ அல்லாஹால சோதனைக்காக அவங்களுக்கு மறதிய கஷ்டத்தை உடம்புல மரகீனத்தை கொடுத்து ஒரு சின்ன பிள்ளை எப்படி தன் இருக்கிற இடத்துல மலம் சலம் கழிக்குமோ அல்லது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நடக்குமோ அப்படி ஒரு கட்டம் உங்களுடைய உம்மா பாப்பாவுக்கு வந்தால் நீங்க அஞ்சு விஷயம் செய்யுங்க. அதுல முதலாவது விஷயம் உங்களோட வாயால அவர்களுடைய மனது புண்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லாதீங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு இஷாவுடைய தொழுகையிலே இமாம் இதைத்தான் ஓதினார். இஷாவுடைய தொழுகையிலே இமாம் இந்த ஆயத்துகளை தான் ஓதினார். அல்லாஹு தஆலா பெற்றோருக்கு உபகாரம் செய்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, முதலாவது வரக்கூடிய அந்த வெறுப்பான வார்த்தையை நீ சொல்லாதே. இது முதலாவது தர்பியா, அல்லாஹ் தரக்கூடிய முதலாவது பாடம். ஆனா மிக சிரமமானது, கஷ்டமானது. இதுக்கு ஒருவர் பழகிக்கொண்டால் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் அவருக்குள்ளே சாகும். ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும், உலகத்துல நாங்க எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் நடாத்தாக்கப்படுவோம். இத குர்ஆன் நேரடியாக சொல்லாவிட்டாலும் பல சம்பவங்களோட சொல்லியிருக்கு. நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்தால் உங்களோட குழந்தைகள் உங்களோடு உபகாரமாக நடப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தைகள் உங்களோட பொறுமையாக இருப்பாங்க. சொல்லியிருக்கிறார், உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை விட சிறந்த உபகாரத்தை கொடுப்பான். அது எல்லா விஷயத்திலையும் தான். குர்ஆன்ல இன்னும் ஒரு ஆயத் சொல்லி இருக்கிறது, மனிதர்களே உங்கள சிலருக்கு நாம் சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். சிலர் சிலருக்கு சோதனை. சில நேரம் அல்லாஹ் எங்களுக்கு ஆத்தியத்தான வாழ்க்கையை நசீபாக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சோதனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு சோதனையாக இருக்கலாம். சில பிள்ளைகளுக்கு இவர்தான் இந்த வாப்பா என்று சொல்றதுக்கு வெட்கமான பல இடம் இருக்கிறார். நான் எப்படி சொல்றது இதுதான் இந்த வாப்பான்னு சொல்லி இந்த கூட்டாளி மாறிட்டேன். சில வாப்பாமாருக்கு இவர்தான் இந்த மகன் என்று சொல்றதுக்கு வெட்கம். ஏன் மகன் மார்கள் நடக்க அப்படி பேசுச்சு. அன்பிற்குரியவர்களே, சிலரை சிலருக்கு நாம் சோதனையாக ஆக்கி இருக்கிறோம். கூட்டாளிமார் கூட்டாளிமாருக்கு சோதனையாக இருக்கலாம். ஏன் பொறாமைகள் அமைப்புகள் வந்துட்டா மனிதர்களிட பலர் பலருக்கு சோதனை. அல்லாஹ் அடுத்த வசனத்தை கேட்கிறான், அத்தஸ்பீரோ, நீங்க பொறுமையாக இருக்கிறீங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், புகாரி இமாம் தன்னுடைய அதபு முஸ்னத் கிதாபில் பதிவு செய்திருக்கிறாங்க. الرجل الذي يخالط الناس ويصبر على اذاهم خير من الذي لا يخالط الناس ولا يصبر على اذاهم. யார் மனிதர்களோடு சேர்ந்து பிழங்கி அவர்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்களோட கஷ்டங்களை சகிச்சு கொள்வாரோ, இந்த மனிதர் மனிதர்களை விட்டு ஒதுங்கி தானும் தந்த காடும் என்று வாழக்கூடியவரை விட சிறந்தவர். மனிதர்களுக்காக இருப்பாங்க, நான் எந்த பிசினஸ் எந்த ஆபீஸ் எந்த வேலை மற்றவங்களோட பேசுறது மற்றவங்களோட சொல்லணும். தன்னுடைய உமா பாப்பா கூட தன்னுடைய இன்னொரு இடத்துல விட்டுட்டு அவர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இவரை விட யார் மக்களோட பழங்கி பழகி அந்த கஷ்டங்களை சிரமங்களை சுமந்து கொள்கிறாரோ அவர் எல்லாரிடத்தில் மிக சிறந்தவர் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். முதலாவது விஷயம், உமா பாப்பா பார்த்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இரண்டாவது விஷயம், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை அகற்றாதீர்கள். அகற்றுதல் என்று சொன்னால் இவர் எச்சரிக்கை செய்தார். உமா பாப்பாவை பார்த்து இவர் வார்னிங் தந்தார். சொன்னதானே, அப்படி சொன்னேன்தானே, இப்படி சொன்னேன்தானே, செய்யக்கூடாது என்றேன்தானே. அவர்களுடைய வயது, அவர்களுடைய முதுமை, அவர்களுக்கு அது விளங்காது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லித்தான் அவங்களை நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஆக்கிட்டோம். அப்படி ஆக்கிறவங்களை பார்த்து நீங்க அகற்றாதீங்க. அதற்கு சொன்னாலும் கவாத்தீங்களை சொன்னது, ஏன் சொன்னீங்க, ஏன் அப்படி செய்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, உங்களுக்கு சொன்னது விளங்குதில்லை. சுபஹானல்லாஹ், அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா, இந்த தன்ஹர்ஹுமா இந்த வார்த்தையை குலமாக்கள் இப்படியும் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க சில செயல்களை செய்றீங்க, நீங்க செய்யற அந்த செயல் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. உதாரணமாக பார்த்தால் இவருக்கு பிடிக்காத வேலை, இவர் அந்த கப்பலுக்கு மேசையில வேகமாக அடிக்கிறார், என்ன அவருக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறார். அல்ல, கலவை கொஞ்சம் மூண்டி அடைக்கிறார். ஏன் அந்த கோபத்தை வெளிப்படுத்திருக்கிறார்? இது அவர்கள் அகற்ற விதம், அந்த மாயார வராட்டியின் செயலாக வருது. எனவே இந்த செயலும் நீங்க செய்யக்கூடாது. எதுவும் அந்த அல்லாஹ்வுத்தால தடுத்திருக்கிறான், எந்த விதத்திலும் அவங்க விளங்கக்கூடாது. உள்ள என்ன அகற்றார், அவருடைய மகன்களை அகற்றுகிறார். ஒரு பெற்றோரால இதனை தாங்கிக் கொள்ள முடியாது. இதை அவங்களுக்கு வெளியில சொல்றதுக்கும் யாரும் இல்லை. யார்கிட்ட சொல்லுவாங்க? மனசுல அது வயதுபம், அதை தாங்கி இயலாத ஒரு நிர்பந்தம். எனவே அல்லாஹ் எங்களும் மீது கொண்ட ரஹ்மத் எங்களுக்கு சொல்லித்தாரா, நாங்கள் இப்படி நடந்த எங்களை குழந்தைகளும் எங்களுக்கு நடப்பாங்க. அல்லாஹ்வுத்தால அப்படிப்பட்ட குழந்தைகளையும் எங்களுக்கு நசி பார்க்குவாங்க. மூணாவது அல்லாஹ்வுத்தால சொல்லி இருக்கிறான், மூணாவது நீங்க செய்ய வேண்டியது அவங்களுக்கு மிக கண்ணியமான மரியாதையான வார்த்தையை பேசுங்க. கௌலன் கரீமா, கரீமா என்று சொன்னால் மிகவும் மரியாதையான வார்த்தை. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தவறு செய்த ஒரு அடிமை தன்னுடைய மிக கடினமான சுபாவம் உள்ள ஒரு எஜமானிடத்தில் எப்படி பேசி தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்பாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகள். அடிமை எஜமான் என்று சொன்னால், ஒரு எஜமான் நாடினா தன்னுடைய அடிமையை கொலை செஞ்சாலும் யாரும் யாருக்கும் கேட்கலாம். உலகத்தில் இன்றைய காலத்தில் எஜமான் அடிமைங்கிறதே ஒரு இதை இஸ்லாம் இல்லாமல் ஆகிடுச்சு. அடிமைகள் உரிமை விடுங்க, உரிமை விடுங்க என்று சொல்லி அடிமை தரத்துக்கு இஸ்லாம் முடிவு கட்டி இருக்கிறது. சரி, அப்படி ஒரு அடிமை இருந்து அவர் கடன் செய்து விட்டார், தன்னுடைய கடினத்தன்மையில் ரஜமானத்தில் போய் எப்படி பேசுவார்? இப்படியாவது காலில் விழுந்துட்டு மனிதர் கேட்பார். ஒரு பேசுகிற மரியாதையான வார்த்தை தான் கௌல் கரீம், சங்கையான மரியாதையான வார்த்தை. இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. சுபஹானல்லாஹ், இது மூணாவது பேசுகிற வார்த்தைகளை நாங்க அளந்து பார்த்து மிக கண்ணியமான வார்த்தைகளை பேச வேண்டும். உலமாக்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, அந்த விளக்கம் பெரும்பாலும் இடத்துல இல்ல. அடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க, ஐயா அபத்தா, என் அருமை தந்தையே, நீங்க பேசுற வார்த்தையில உங்களோட வாப்பாவை நீங்க எப்படி மரியாதையாக சின்ன பிள்ளை அறிக்கை போக்களை கூப்பிட்டீங்களோ அதே மரியாதையான வார்த்தைய நீங்க பெரியவர்களாகிறதுக்கு பின்னாலே நீங்க கூப்பிடுங்க. பெற்றவர் வாப்பாரா, உங்களுக்கு வயது அறுபதாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு தந்தை. சரி, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நான்காவது விஷயம் சொல்லி இருக்கிறான். முதலாவதை உஃபியத வார்த்தையை கூட சொல்லாதீங்க, இரண்டாவது அவர்களை மிரட்டாதீங்க, மூணாவது விஷயம் அவங்களுக்கு மிக மரியாதையான வார்த்தையை சொல்லுங்க, நான்காவது விஷயம் அல்லாஹு தஆலா அவங்களோட உள்ளத்துல கிடைச்ச அந்த ரஹ்மத் என்ற அந்த அருளினால, அந்த இரக்கத்தினால, இழிவு என்கிற அந்த இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்துவீராக, இழிவு என்கிற அந்த சிறகு அதனை அவர்களுக்காக தாழ்த்துவீராக. தஃப்ஸீருடைய உலமாக்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு கோழி தன்னுடைய அந்த சின்ன குஞ்சுகளை எப்படி தன்னுடைய அந்த இறக்கைக்குள்ள மூடிக்கொள்ளுமோ அதே வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நேரடியாக பாவிச்சிருக்கிறார். மனிதனுக்கு இறகில்லையே, மனிதனுக்கு கைதான் இருக்குது, கோழி அல்லது பறவைகளுக்கு தான் இந்த இறக்கை இருக்குது. அந்த பறவைகள் இறக்கை என்ன செய்யும், தன்னுடைய குட்டிகளுக்காக அந்த இறக்கைய தாழ்த்தி அந்த இறக்கைகளை அந்த நிலத்தோடு அது தேய்ச்சி கொள்ளும். நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அதுக்குள்ள தன்னுடைய அந்த பாதுகாப்புக்குள்ள எடுக்கிறதுக்காக அந்த தன்னுடைய ரெண்டு இறகுகளையும் மண்ணோட சேர்த்து வாரி அள்ளிக்கொள்ளும். அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், ஒரு பறவை எப்படி தன்னுடைய இறக்கையை தன்னுடைய குஞ்சுக்காக தாழ்த்தி கொள்ளுதோ அதே போல உன்னுடைய பெற்றோருக்காக நீர் இழிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவீராக. மின குரு என்று சொன்னால் இழிவு, பெற்றோருக்காக நீ குனிஞ்சு போ, பணிஞ்சு போ, அது இழிவாக மாறினாலும் பரவாயில்லை. நாம் இன்னொரு ஆளுக்காக அந்த செயலை செய்தால் மற்றவங்க என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, என்ன இவர் விசாரி கீழ்த்தரமான வேலை செய்யறாரு. ஆனா அந்த வேலையை உன்னுடைய பெற்றோருக்காக நீ செய், இழிவரி சுமந்துகள், அது உன்னுடைய உயர்வுக்கு காரணம் என்று குர்ஆன் சொல்லுது. எந்த ஒரு மார்க்கம் இப்படி சொல்லி இருக்கும், எந்த ஒரு மார்க்கம் இப்படி சொல்லி இருக்கும், சுபஹானல்லாஹ். இப்போ அழகான ஒரு மார்க்கம் பாருங்க, இத நான் ஒரு மகனாக இருந்து பெற்றோருக்காக யோசிக்கிறத விட நான் ஒரு பெற்றோராக இருந்து என்னுடைய மகன் இப்படி செய்ய எதிர்பார்த்தாது, இதை விட மிச்சம் பெரிதாக கூடிய அர்த்தங்கள் விளங்கும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்காக சொல்ற பாடம் என்று பாருங்க, சுபஹானல்லாஹ். எனவே ஒரு பெற்றோருக்காக நீ இழிவை சுமந்து கொள் என்று சொல்லு. இழிவை சுமந்து கொள் என்று சொன்னா என்ன அர்த்தம், உன்னால இயன்ற அளவு அவர்களுக்காக நீ பணிந்து புரிந்து சொல்வாயாக. சில கட்டங்களில் நீ அவர்களை சுமக்கிற தேவைகள் வரும், அவர்களுடைய மனசலங்களை சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமைகள் வரலாம். இப்படிப்பட்ட கட்டங்களிலும் கூட இழிவை நீ சுமந்தி அவர்களுக்காக ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு இறக்கைய தாழ்த்துறது மாதிரி நீ அவர்களுக்காக தாழ்த்துவாயா. அந்த நேரத்தில் உடைய பதவி, உடைய பட்டம், உடைய பணம், உடைய அந்தஸ்து, உடைய செல்வாக்கு எல்லாத்தையும் நீ மறந்து விட வேண்டும். ஏன், உனக்கும் சந்ததிகள் பிறப்பார்கள் இருப்பார்கள், அவங்களும் நான் ஒரு டாக்டர், நான் எப்படி, நான் ஒரு மினிஸ்டர், நான் எப்படி. இல்ல, உன்னுடைய பெற்றோருக்கு நீ குழந்தை. அடுத்ததாக ஐந்தாவதாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான், இதே ஐந்தாவதாக சொல்லக்கூடிய பாடம், உன்னுடைய பெற்றோருக்கு நீ துஆ செய்வீராக. அவங்க ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுதும் அவங்க மௌத்தானத்துக்கு பின்னாலையும் அந்த துஆவையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரெண்டு துஆக்களை சொல்லி தந்திருக்கிறான். முதலாவது துஆ இந்த சூரத்துல் இஸ்ராவுடைய 24வது வசனத்துல வந்திருக்கிறேன், நீர் அவர்களுக்காக சொல்வீராக, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், என்ன சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் என்னை வளர்த்தது மாதிரி நீர் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வீராக, செய்வாயாக. சின்ன பிள்ளை அறிக்கை கூட எவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருப்பாங்க, எத்தனை இரவுகள் குடிச்சிருப்பாங்க, எத்தனை நோய் நொடிகளுடைய நேரத்தில் எங்களுக்காக அவங்க கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எத்தனை பணங்களை கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அவங்க செலவு செஞ்சிருப்பாங்க. எவ்வளவோ கஷ்டங்களுடனால் ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு குழந்தையை வளர்க்கிறாள். எனவே அந்த பெற்றோருக்காக நீ துஆ செய்கின்ற பொழுது, யாரெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் என்னை சிரமப்பட்டு வளர்த்ததற்காக வளர்த்தது மாதிரி நீ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, இந்த ரஹ்மத்தை கொண்டு இந்த ரஹ்மத்துக்கு விளக்க மூலமாக சொல்லி இருக்கிறாங்க. துன்யா ஆஹிரா ஈருலக நலன்களையும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயா, எதெல்லாம் நன்மை இருக்குமோ துன்யாவில இருந்தா ஆகிறதுலையும் தான் அத்தனை நலவுகளை நீ அவர்களுக்காக கொடுப்பாயா. இதை விட சிறந்த ஒரு துவாவோ ஒரு மகனால ஒரு தந்தைக்கோ ஒரு தாய்க்கோ செய்ய முடியாது. இந்த துவா எங்களுக்கு எப்படி பாடம் இருக்கும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகிரா, யல்லா என்ன சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அவங்க வளர்த்தது மாதிரி நீ அவர்களுக்காக ரஹ்ம செய்வாயாக. இந்த அஞ்சு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா சொன்ன பின்பாடு குர்ஆன் அல்லாஹு தஆலா இன்னொரு துவாவையும் சொல்லி இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது 40 வயதை அடைகின்ற பொழுது அவரை செய்ய வேண்டிய ஒரு துவா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அதாவது 40 வயது ஒரு மனிதன் அடைகின்ற பொழுது அந்த மனிதர் சூரத்து அல் அஹ்காஃப், சூரத்து அல் அஹ்காஃப்ல அல்லாஹு தஆலா 15வது வசனத்துல இந்த துவாவை சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு மனிதர் வபலக 40 சனா, தன்னுடைய வயோதி தன்னுடைய வாலிபத்தை அடைந்து பிறகு 40 வயதை அடைகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வின் சில துவா கேட்கிறார். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, யா அல்லாஹ் நீ எனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்துக்கும் வஅலா வாலிதைய என்னுடைய பெற்றோருக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்துக்கும் நான் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எனக்கு இல்ஹாமாக என்னுடைய மனதில உதயமாக ஆக்கி தந்திருவாயாக. இப்படி துவா, அதாவது எனக்கு நீ இஸ்லாமியங்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறாய், என்னுடைய பெற்றோருக்கு நீ ஈமான் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், எனவே எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த பாக்கியத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்ங்கிறத நீ என்னுடைய மனதில உதயமாக ஆக்கி தந்திருவாயாக. ஒவ்வொராலும் நன்றி செலுத்துற விதம் வித்தியாசம். ஏனென்றால் உபகாரத்துக்கு வாயால மட்டும் அஹம்துல்லா சொல்வது மட்டும் இல்ல, நன்றி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பாக்கியத்தை கொடுத்த உபகாரத்தை அல்லாஹ் விரும்புற விதத்தில் இவர் செலவு செய்வது அதுக்குரிய நன்றி, சுக்ர். எனவே நான் எப்படி நன்றி செலுத்தணுங்கிற தனி எனக்கு உதயமாக சொல்வாயாக. அடுத்ததாக என்னுடைய குழந்தைகளை நீ எனக்கு சாலையானவர்களாக ஆக்கி தந்தல்வாயாக. இன்னி சுகுசு இலைக்க வைந்தனிங்கிற முஸ்லிமே, நிச்சயமாக நான் உடத்துல தௌபா செய்து முஸ்லிம்கள் ஒருவனாக ஆக்கி விடுகிறேன் என்பதாக இந்த துவா வல்லாஹு தஆலா சூரத்து அஹ்காஃப்ல 15வது வசனத்தை சொல்லி இருக்கிறான். இதே துவாவை கொஞ்சம் வித்தியாசமாக இமாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கட்டுல பறந்து போகின்ற நேரத்தில் ஒரு எறும்பு சொன்ன வார்த்தை இவங்களுக்கு கேட்குது. இவங்க சந்தோஷப்பட்டு இதே துவாவை இவங்க கேட்டாங்க. சில வார்த்தைகள் வித்தியாசம், நாங்க அர்த்தத்தை விளங்கி இந்த துவாவை செய்யறது பெருமதி கூட. அதோட கடைசியாக அல்லாஹ் தஆலா 25வது வசனத்துல ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவராக இருக்கிறார். இந்த பெற்றோருக்கு நான் உபகாரம் செய்யணுமே என்கிற நீயத்தை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறேன். உங்களை பெற்றோர்கள் மௌத்தாகிட்டாங்க, இப்ப நீங்க கவலைப்படுறீங்க, உன தௌபாவையும் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கிறார். சுபஹான் அல்லாஹ், உங்களோட உள்ளத்துல எது ஊசலாததோ அல்லாஹ் அதை அறிந்திருக்கிறார். சில நேரம் நாங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், ஆனா என்னோட மனசுக்குள்ள காரணம் சொல்லுவோம், என்னோட உமா பாப்பா பத்தி இவங்களுக்கு தெரியுமா, அவங்க யாரு மாதிரியும் இல்லை, அவங்க என்ன பெற்றோம்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்படி வந்து சொல்றாங்க எதாச்சும் அவங்களுக்கு புத்திசல் அவங்க மனசுல எது இருக்குதோ அல்லாத அறிஞ்சிருக்கிறா, நீங்க அல்லா பயந்து கொள்ளுங்க, காரணம் சொல்லாதீங்க, சொல்லிவிட்டு இந்த கூறு சாலைகளின நீங்க உண்மையாகவே சாலைக்கானவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா பைந்தஹு காரணம் அவ்வாபீன ஹசூரா, தௌபா செய்யக்கூடிய தௌபா அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். உண்மையாகவே ஒரு பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை யாராலையும் செய்து முடிக்க முடியாது, தன்னால இயன்ற அளவு முயற்சி தான் செய்ய முடியும். எனவே நீங்க உபகாரம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, திருக்குறிச்சல் நடந்திருந்தா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. முஸ்லீம் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, அதாவது ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி, தன்னுடைய அந்த மனதிற இடத்துல இபாதத் செய்து கொண்டிருந்தார். இதே நபி அவங்க அனுப்பப்படுறதுக்கு முன்னால் இவர் பெரிய வணக்கசாலி, எந்த நேரமும் தொழுது கொண்டுதான் இருப்பார். உம்மா வந்து கதவை தற்றா, ஜுரேஷ் கதவை தொற, மகன் தக்பீரை கட்டியிருக்கிறார், இவர் தொழுவது சுண்ணத்தான சொல்லு, சுண்ணத்தான சொல்லு. இவர் தக்பீரை கட்டியிருக்க போக்கல உம்மா கதவை தற்றா, மகன் தொழுகையிலே இவர் யோசிக்கிறார், சலாத்தி உம்மி, சலாத்தி உம்மி, உம்மாவுக்கு பதில் சொல்றதா அல்லது தொழுகிறதா, பதில் சொல்றதா தொழுகை எதுவும் சொல்லிட்டு இவர் பார்த்தாரு தொழுகிற பெரிய விஷயம் தானே. இவர் அப்படியே தொழுகையில இருந்துட்டார். உம்மா ரெண்டாவது நாளும் அந்த கதவை தற்ற இவர் தொழுகையில, அப்பயும் யோசிச்சார் தொழுக உம்மா, தொழுகைங்கிற பெரிய இபாதத்தை அப்படியே தொழுகிட்டார். மூணாவது நாளும் கதவை தற்றா பார்த்தா இவர் மூணாவது நாளும் தொழுகையிலே இருந்துட்டாரு. உம்மா மூணாவது நாள் மனசு நொந்து ஒரு பதுவா செய்யறான், ஒரு சாபம் இருக்கிறான். என்ன சாபம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா விபச்சாரம் செய்யக்கூடிய, வினா செய்யக்கூடிய பெண்கள்ல உன்னுடைய முக பெண்கள்ல உன்னுடைய முகத்தை எல்லாம் முழிக்க செய்வானாங்க என்று பதுவா செஞ்சிட்டாங்க. ரொம்ப பதுவா சுபஹான் அல்லாஹ். இவர் மிகப்பெரிய ஆபி, ஆபித் சொன்னா இவர் கண்ணால காதல பாவம் செய்யாதவர். அப்படி இருக்க போக அல்லாஹ் எப்படி சோதிச்சுட்டாங்க, அல்லாஹ் தாலா தாய் தந்தையர்களுடைய பதுவா விட்டு எங்களை பாதுகாப்பானா. எப்படி எல்லாம் சோதிச்சான்னு சொன்னால், ஒரு ஜினா செய்யற ஒரு பொம்பளை எங்கேயோ போயிட்டு ஜினா செஞ்சிட்டு குழந்தை குழந்தத்துடைய இந்த பொம்பளை வந்து சொல்லிட்டா, இது இந்த ஆபிது இந்த ஜுரைஜ், இந்த இபாதத் செய்யக்கூடிய ஜுரைஜுடைய பிள்ளைதான் இது பொய்ய சொல்லிட்டா. சுண்ணத்துடைய ஊர் மக்களுக்கெல்லாம் பெரிய கோபம் ஆத்திரம் வந்து, இவரை ஒன்றும் பேசல, முதலாவது வந்து இவர் வணங்கி கொண்டிருந்த அந்த காலத்துல அவர் ஒரு வணங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல் மாதிரி கட்டியிருந்தார். அந்த பள்ளிவாசல அடிச்சு உடச்சு இவரையும் அடிச்சாங்க. முஸ்லீம் ஷரீஃப் வரக்கூடிய ரிவாய அடுத்ததுக்கு பின்னால சொன்னாங்க, நீதான் இந்த பெண்ணோட ஜினா செய்ததாக இந்த பொம்பளை சொல்றா. அவர் ஒன்றுமே பேசல, உம்மாட பதுவா இருக்குதே. இவர் பெய்து அந்த பிள்ளையுடைய தொப்பில், இந்த தொப்பில்ல கைய வச்சு சொன்னாரே, அந்த வாப்பா யாருன்னு கேட்டாரு. அந்த பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளை, பிறந்த பிள்ளை, பச்சிடம் பாலகம், ஏழு பேர் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பேசி இருக்கிறார். இன்னும் சில நிர்வாகத்துகள்ல 11 பேர் என்று வந்திருக்குது. அதுல இந்த பிள்ளையும் உண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் உண்டு, ஒருவர் இந்த குழந்தையும் உண்டு. அந்த பிள்ளை வாயை தொடர்ந்து சொல்லிச்சு, என்னுடைய வாப்பா இன்னிடத்துல ஆடமிச்சு கொண்டிருக்கக்கூடிய இடையன், அவன் தான் இந்த வாப்பான்னு சொல்லிச்சு. இதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம், உடனே வந்து சொன்னாங்க, ஜுரேஷ் நாங்க அடிச்சதை மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய நீங்க வணங்குற இடத்துல நாங்க தங்கத்தால கட்டித்தாரோம் சொன்னாங்க. எனக்கு அந்த பெருமதி எப்பதான் விளங்குது, இவர் பாவம் செய்யல, இவர் அல்லாஹ்வுடைய ஒலியங்கிறது விளங்குது. ஆனா உம்மாவுக்கு செய்யற உபகாரத்துல அவர் ஓட்டி விட்டுட்டாரு, உம்மா செஞ்ச பதுவா. இதுல நாங்க படிக்க வேண்டிய ஒரு சில பாடங்களோட நாங்க இங்கே பாடத்தை முடித்துக் கொள்ளுங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த ஜுரைஜிக்கு மார்க்கத்துடைய விளக்கம் இருந்திருந்தால், இவர் ஆதி வணக்கத்தாதி, ஆனால் இவர் ஒரு ஆதிமாக இருந்திருந்தால், மார்க்கத்துடைய விளக்கம் இருக்கு இருந்திருந்தால், இவர் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு உம்மாவுக்கு பதில் சொல்லி இருப்பார் என்பதாக சொன்னார். நாங்க தொழுகிற தொழுக பருவம் இல்லாவிட்டால் என்னோட உம்மா வாப்பா வந்து கூப்பிடுறாங்க, நாங்க சுண்ணத்தான தொழில் தொழுவோம் என்று சொன்னா, தொழுகை விட்டுட்டு உம்மா வாப்பாவுக்கு பதில் சொல்றது கட்டாயம். உம்மா வாப்பாவுடைய உபகாரத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, அவனை கொஞ்சம் சரி மனசு வாங்க போனது, அவனை சுண்ணத்து இருக்கட்டும், உம்மா வாப்பாவுடைய உபகாரத்தை பாருங்க. இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு பாடமாக சொல்லி இருக்குது. சுபஹானல்லாஹ். இரண்டாவது பாடம், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை பார்க்கறது இருக்கிறதே, அந்த பெண்களை பார்க்கிறதே மிகப்பெரிய ஒரு பாவமும் ஒரு பதுவாவுக்குரிய காரணமாக இருக்கிறது என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார். விபச்சாரம் செய்ய தேவையில்ல, அந்த பெண்களை ஒரு சுவரொட்டி ஒரு நோட்டீஸ்ல பாக்குறாரு. அல்லாஹ் தஆலா ஆத்தியத்தார வாழ்க்கைகள் எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். எங்க போனாலும் தொடர்ந்து ஒரு அட்வர்டைஸ பார்க்க ஏதாவது, அங்க இருக்கிற பெண்ணும் பலரும் விபச்சாரிகளாக இருக்கலாம். அல்லாஹ் அந்த விபச்சார பெண்களை பார்க்கிறதால எவ்வளவோ ஈமானுடைய உள்ளத்துடைய விரகாசங்கள் குறையுது, அது பெரிய ஒரு பதுவாவாக இருக்கு. அது போன்ல இருந்தாலும் சரி, படத்தில் இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி, அந்த விபச்சார பெண்கள் இவரை பார்க்கிறவங்களுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும், இவர் அந்த பெண்களை பார்க்கிறதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா ஆகியத்தான வாழ்க்கை நசீபாக்குவானாக, பெற்றோருக்கு உபகாரம் செய்பவர்களாக ஆக்குவானாக. பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காபிர்களாக மௌத்தாகிவிட்டால் அவர்களுக்காக துவா செய்ய முடியாது. அதல்லாமல் முஸ்லீம்களாக பெற்றோர்கள் இருந்தால் என்ன பாவம் செய்திருந்தாலும், ஒரு குழந்தைக்கு அந்த பெற்றோர்களுக்காக இஸ்திஃபார் செய்வத அல்லாஹு தஆலா ஆகுமாக மட்டுமல்ல, அதை குழந்தைகளுக்கு ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறான். அபுதாவூத் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத் ஒரு மனிதர் நபி அவர்கள்ட்ட வந்து கேட்டார், ஒரு அன்சாரி சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னோட உம்மா அப்பா மௌத் ஆகிட்டாங்க, அவங்களுக்காக நான் என்ன உபகாரம் செய்யலாம், உயிரோடு இருந்து எதையாவது செய்யலாம், தேவைகளை பூர்த்தி செய்யலாம், ஹிதுமத் செய்யலாம், அவங்கள ஆசைகள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம், மௌத்தாக என்ன செய்ய அப்படியாவும் சொன்னா, மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு நாலு கதவுகளை திறந்து வச்சிருக்கிறான். முதலாவது சொன்னாங்க, ஒரு உம்மா வாப்பாவுக்காக நீங்க துவா செய்யுங்க, அதோட இஸ்திஃபாரும் செய்யுங்க. துவான்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்க விரும்புகிற மாதிரி அவங்களோட கபருடைய விஷயத்துல சொர்க்கத்துடைய விஷயத்துல நீங்க துவா செய்யுங்க, அவங்களோட துவா நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்காக ஏற்றுக்கொள்வாங்க. ரெண்டாவது, அது துவாவோட இஸ்திஃபார், அவங்க செஞ்ச பாவங்களுக்காக நீங்க மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் அவங்களோட பாவ மன்னிப்பு நிச்சயமாக அவங்களோட விஷயத்தை கபூல் செய்வாங்க. ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க, அவங்க ஏதாவது உடன்படிக்கை செய்திருந்தால் அதை நீங்க நிறைவேற்றுங்க. உடன்படிக்கைன்னு சொன்னால் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அல்லது ஏதாவது அவங்களுக்கு கடமைகள் இருக்கும், விட்ட நோன்புகள் இருக்கும், அவங்களுக்காக நீங்க நோன்பு குடிக்கணும், அவங்களுக்காக உம்ரா செய்யணும், அவங்களுக்காக நீங்க ஹஜ்ஜி கடமையாக இருந்தது செய்யல, அவங்களுக்காக ஹஜ்ஜி செய்யுங்க. இது மூன்றாவது சொன்னாங்க, அவர்களுடைய உறவினர்களை நீங்க சேர்ந்து வாழுங்க, அவர்கள் அவர்களுக்கு உறவினர்கள் இருந்தால் அதை நீங்க சேர்ந்து வாழுங்க. நான்காவது விஷயம், நான் மறந்து விட்டேன், அடுத்த தஸ்வீர் பாடத்தில் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தெளிவான விளக்கங்களை நசீபாக்குவானாக, அவருடைய தீன விளங்கி அவருடைய பொருத்தத்தோட இஹ்லாஸோட அனுசீன பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எழுதப்பட்ட கேள்விகள் யாருக்கு சரி இருக்கிறார், சரி கேள்விகள் எழுதப்பட்ட கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லது கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. எழுதப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயும் வந்தால் அப்படி பதில்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இல்லாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிஞ்சிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
இன்னும் பல பயான் சொற்களின்களை எமது இணையத்த மாலிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.